நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசீர்வாதத்துடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசீர்வாதத்துடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசீர்வாதத்துடனும் தொடங்கப் போகின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மீகரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் ஓயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூரடைக்காடர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய எங்களுடைய சத்சங்கம் சைவ சித்தாந்தமும் கிரியா யோகமும் என்ற தலைப்பில் மூன்றாவது பகுதியாக இடம்பெறுகின்றது. இந்த சத்சங்கத்தில் நாங்கள் மாயா மலத்தை பற்றி ஆராயப் போகின்றோம். அந்த மாயா மலம் கிரியா யோகத்துடன் எவ்வளவு தொடர்பாக இருக்கின்றது, அந்த மாயா மலத்திலிருந்து எங்களுடைய கிரியா யோகத்திற்கும் சாதனை கிரியா யோகா சாதனைக்கு நாங்கள் என்னென்ன விடயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், சாதனையை ஊக்கப்படுத்துவதற்கென்பதை ஆராய்வோம். இந்த சத்சங்கத்தில் நுழைவதற்கு நாங்கள் கடைசியாக நடந்த ரெண்டு பகுதி சத்சங்கங்களிலிருந்து தலைப்பு விடயங்களை மாத்திரம் ஆராய்ந்து கொண்டு இறங்குவோம். முதலாவதாக இந்த சைவ சித்தாந்தத்தில் இந்த முப்பொருள் உண்மையான பதி பசு பாசம் பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. இந்த முப்பொருள் உண்மைகளும் உண்மையானவை. இந்த முப்பொருள் உண்மைகளில் பதி பசு பாசம் அமைந்திருக்கின்றது. பதி என்பது இறைவன், பசு என்பது ஆன்மா, பாசம் என்பது மலங்கள். இந்த நிலையில் நாங்கள் இரண்டு விடயங்களை முழுதாக பார்த்துவிட்டோம். இந்த பதி பசு பாசம் என்பவற்றின் சிறப்பியல்பு பொது இயல்புகளை முதலாவது சத்சங்கத்தில் ஆராய்ந்தோம். இரண்டாவது சத்சங்கத்தில் வினைகளை பற்றி ஆராய்ந்தோம், கண்ம மலத்தை பற்றி. இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் மாயா மலத்திற்குள் செல்லப் போகின்றோம். முதலாவதாக மாயா மலம் மாயை என்பது என்ன, மாயை என்பது நல்லதா கெட்டதா என்ற கேள்வியுடன் தொடங்குவோம். இந்த மாயை என்பது நல்லதா கெட்டதா என்ற பொருளை பார்ப்பதற்கு இந்த மாயை என்ற ஒரு பொருள் உண்டா இல்லையா என்பதை முதல் சிந்திப்போம். மாயை என்ற பொருள் உண்டு, நிச்சயமாக அது எல்லோருக்கும் தெரியும். ஆதலால் தான் அந்த மாயைக்குள் நாங்கள் சிக்கல் பட்டு இந்த துன்பங்களை அனுபவிக்கின்றோம் என்பது எல்லோரும் உணரும் நிலை. ஆகவே மாயை என்பது இல்லை என்று கூற முடியாது, மாயை என்பது இந்த உலகத்தில் உண்டு. ஆகவே இந்த மாயா மலத்தை பற்றி நாங்கள் பார்க்கும்போது மாயை என்பது உண்டா இல்லையா என்று கேட்கும்போது பதில் உண்டு என்பதே உண்மையான பதில். இனி அதற்கு அடுத்ததாக இந்த மாயா மலம் உண்டு என்று சொன்னால் இது ஒரு நல்ல பொருளா கெட்ட பொருளா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதற்கு நாங்கள் ஒரு உதாரணத்துடன் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட ஒரு பொது உதாரணத்துடன் தொடங்குவோம். அதாவது நாங்கள் இப்போது எல்லா ஆன்மாக்களும் ஆரம்பத்தில் ஆணவத்துடன் கட்டுண்டு இருக்கின்றது என்பதை நாங்கள் முதல் சத்சங்கங்களில் பார்த்து விட்டோம். ஆணவத்தில் கட்டுண்டு இருக்கின்ற என்ன என்ன கருத்தென்றால், ஆணவ மலத்தால் இந்த ஆன்மா பீடிக்கப்பட்டிருப்பதால் இருட்டுக்குள், முழுமையான இருட்டுக்குள் ஆன்மா சிக்கொண்டிருப்பதுதான் அதனுடைய தொடக்க நிலை. ஆகவே இந்த இருட்டுக்குள் இருக்கும்போது, அந்த இருட்டிலிருந்து நாங்கள் இருட்டு நிலையில் இருக்கும்போது அந்த இருட்டுக்குள் ஒரு வெளிச்சம் வருகின்றது என்று வைத்தோம் என்றால், அந்த வெளிச்சம்தான் இறைவனால் கொடுக்கப்படும் மாயா மலம் என்று சைவ சித்தாந்தத்தில் உபமானமாக சொல்லப்படுகின்றது. அந்த வெளிச்சம் அந்த இருட்டுக்குள் வரும்போது, அந்த இருட்டுக்குள் வரும்போது அந்த இருட்டில் நாங்கள் நிற்கும்போது எங்களுக்கு கிட்ட இருக்கும் ஒரு கயிற்று துண்டு அந்த வெளிச்சம் எங்களுக்கு கிட்ட வரும்போது எங்களுடைய மனத்தில் ஒரு பயத்தை உண்டாக்குகின்றது. அந்த கயிறு ஒரு பாம்பாக தென்படுகின்றது என்று உபமானம் சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். ஆகவே இந்த இந்த மாயாமலம் உண்மை அப்படியொன்று இருக்கின்றது. அந்த மாயாமலம் என்பது நல்லதா கெட்டதா என்று பார்க்கும்போது, இந்த வெளிச்சம் எங்களை நோக்கி, நாங்கள் மாயாமலத்து ஆணவத்தில் கட்டப்பட்டிருக்கும் போது எங்களை நோக்கி வரும்போது அந்த வெளிச்சம் நிச்சயமாக நல்லதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இருட்டில் இருக்கும் எங்களுக்கு உதவி செய்வதற்காக வருகின்றது. ஆனால் எங்களுடைய மனமோ அந்த வெளிச்சத்தில் தெரியும் அந்த கயிற்று துண்டை கண்டு பாம்பாக நினைத்து மனம் பதட்டப்படுகின்றது. ஆகவே முற்றுமுழுதாக பார்ப்போமாக இருந்தால், இந்த மாயாமலம் என்பது நல்லதுதான். அதை எங்களுடைய மனம்தான், அது ஒரு கூடாத விஷயம் மாதிரி எங்களுக்கு தென்படுத்துகின்றது. ஏனென்றால் அந்த கயிற்றைக் கண்டு நாங்கள் பாம்பாக பயப்படுகின்றோம். ஆகவே இந்த இந்த பயத்துக்கு யார் காரணம்? அதை நாங்கள் கூடுதலாக உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். அந்த பயத்துக்குரிய காரணம் இந்த உபமானத்தில் இருட்டு. இருட்டென்றால் ஆணவ மலம். ஆகவே மாயாமலம் என்பது நல்லது, அது எங்களுக்கு கெட்டதாக தென்படுவது இந்த ஆணவ மலத்துடன் எங்களுடைய ஆன்மா சேர்ந்திருப்பதால், அந்த இருட்டில் இருப்பதால், அந்த நிலையில் அந்த வெளிச்சம் நல்லதாக இருந்தால் கூட கெட்டதாக எங்களுடைய எங்களுக்கு தெரிய வருகின்றது. அதற்குரிய காரணம் நாங்கள் அந்த ஆணவ மலத்தால் கட்டுண்டிருக்கின்றோம் இருட்டில். ஆகவே இந்த இந்த ரெண்டும் எங்களுக்கு நடைபெறாது. எப்பவென்றால் நாங்கள் இரு இரு இருட்டு நிலையிலிருந்து சூரிய ஒளியில் வந்துவிட்டோம் என்றால், சூரிய ஒளிக்குள் இருப்போமாக இருந்தால் இந்த கயிறு கயிறாகவே இருக்கும், விளக்கு விளக்காக இருக்கும். ஆனால் அதை நாங்கள் உணர வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் சூரிய ஒளி அதை விட பிரகாசமாக இருக்கும். அந்த சூரிய ஒளி தான் கடவுள் பாதி. ஆகவே நாங்கள் இந்த மலத்தில் கட்டப்பட்டிருக்கும் நிலையில் பதி எங்களை, இறைவன் எங்களை இந்த ஆணவ கட்டிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் முதல் சத்சங்கங்களில் பார்த்துவிட்டோம். இந்த இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட மூன்று முக்கியமான தத்துவங்களாகிய சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவங்கள் என்ற மூன்று தத்துவங்களில் ஒன்றான சிவ தத்துவத்திற்கூடாக இறைவன் ஆன்மாவை ஈடேற்றுவதற்காக கீழே வருகின்றான். இறைவனின் நிலையை பார்த்து விட்டோம். சொரூப நிலை, தரத்த நிலை என்று பழைய சத்சங்கத்தில். சொரூப நிலையில் இருந்து ஒன்று அவன் ஒன்றும் செய்ய முடியாது, அது எட்டாத நிலை. ஆன்மாக்களுக்கோ யாருக்குமோ எட்டாத நிலை சொரூப நிலை. அதனால் அவன் தரத்த நிலைக்கு வந்து தன்னுடைய சிவ தத்துவத்தில் சொல்லப்பட்ட ஐந்து தத்துவங்கள் மூலமாக கீழே இறங்குகின்றான் என்று படித்து விட்டோம் விரிவாக. அவை சிவ தத்துவம், சக்தி தத்துவம், சதாசிவ சத்துவம், ஈஸ்வர தத்துவம், சுத்தவித்தை. இந்த சுத்தவித்தைக்குள் வந்து அவன் தன்னுடைய செயல்பாட்டை நடத்த தொடங்குகின்றான். என்னென்று ஆன்மாவை ஆணவத்தின் இருட்டிலிருந்து வழியால் எடுக்கலாம் என்று. அதற்கு ரெண்டு நிலைகளை அவன் பரிந்துரைக்கவில்லை, அவன் அது செயல்பட துவங்குகின்றான். அதில் ஒன்று ஆன்மாவை செயல்பட வைப்பது. அதற்கு அவன் ஆன்மாவினால் எடுத்துக்கொள்ளப்பட்ட வினைகளை அந்த ஆன்மாவுக்கு ஊட்டி, அந்த வினைகளை கண்ம மாலத்தில் இருந்து ஊட்டி, அந்த வினைகளை செயல்பட வைத்து மெது மெதுவாக அந்த ஆணவ புடியிலிருந்து மெது மெதுவாக ஆன்மாவை வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பம். ஆகவே அந்த முயற்சியை செய்வதற்கு அவன் மாயாமலத்தை உண்டு பண்ணுகின்றான். அதைத்தான் இன்று பார்க்கப் போகின்றோம். அப்ப இந்த மாயா மலத்தை பற்றி இன்னும் சில விடயங்களை பார்க்கலாம். இந்த மாயா மாயை மலம் என்பது உண்மையா நல்லதா கெட்டதா என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்போது. அதற்கு இன்னும் ரெண்டு உதாரணங்களை பார்ப்போம் விளங்கக்கூடியதாக. இந்த மாயா மலத்தை நாங்கள் நல்ல மலம் என்று சொல்லிவிட்டோம், நல்லது என்று சொல்லிவிட்டோம். அப்போது இந்த மலம் நல்லம், இந்த மாயாமலம் நல்லம் என்றால் ஏன் நாங்கள் இந்த மாயாமலத்தை விட்டு விலக வேண்டும் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம். ஏனென்றால் நல்ல மலம் தானே, இது ஆணவ மலம் மாதிரி இருட்டான மலம் இல்லையே, எங்களுக்கு ஒரு விதமான துன்பத்தையும் தராதே, அப்போ நாங்கள் மாயையில் இருந்து கொண்டே வாழ்ந்து முடிக்கலாம் தானே, ஏன் இதிலிருந்து விலக வேண்டும் என்ற ஒரு கேள்வி. அதற்கு இந்த ரெண்டு உதாரணங்களை உவமானங்களை உங்களுக்கு சொல்லி அதன் தத்துவத்தை விளங்கப்படுத்துகின்றேன். முதலாவது உதாரணத்தில் நாங்கள் ஒரு டாக்டரையும் ஒரு நோயாளியையும் வைத்து பார்ப்போம். அந்த உதாரணத்தின்படி ஒரு நோயாளிக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்கின்றார் ஒரு டாக்டர். அந்த அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் அந்த டாக்டர் அந்த நோயாளிக்கு அந்தண்டு இரவு அவர் படுக்கையில் இருக்கும்போது வைத்தியசாலையில் அவருக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் என்று எல்லோருக்கும் தெரிந்த தூக்க மாத்திரை ஒன்று கொடுக்கின்றார். ஏனென்றால் அவருடைய அந்த அறுவை சிகிச்சையில் ஏற்பட்டிருக்கின்ற வலியை தாங்குவதற்காக கொடுத்துவிட்டு செல்கின்றார். போயிட்டு அடுத்த நாள் மாலை வருகின்றார். வந்து அந்த நோயாளியிடம் கேட்கின்றார், எப்படி இருந்தீர்கள், உங்களுடைய வலிகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது. உடனே நோயாளி சொல்கின்றார், டாக்டர் எனக்கு நீங்கள் அந்த நேற்று இரவு தந்துட்டு போன அந்த தூக்க மாத்திரை ஒன்று இன்றும் தாருங்கள், அப்படி என்றால் தான் என்னால் அந்த நோயை தாங்க முடியும், தயவு செய்து தாருங்கள் என்று கேட்கின்றார். அப்போ அந்த டாக்டர் என்ன செய்கின்றார், அந்த இரவு மாத்திரையை மாத்திரமல்ல இன்னும் ரெண்டு நாளைக்கு சேர்த்து அந்த மாத்திரையை எழுதி கொடுத்து விட்டு போகின்றார். நீங்கள் இன்று இரவு மாத்திரமில்லை, இன்னும் ரெண்டு நாளைக்கு அதை போட்டீர்கள் என்றால் இது முற்றிலுமாக வலி நின்றுவிடும் என்று. பேந்து நான்கு நாட்கள் கழித்து அதே நோயாளியை அதே வைத்தியசாலை கட்டிலில் வந்து பார்க்கின்றார். பார்க்கும்போது கேட்கின்றார், இப்போது உங்களுடைய வலி எப்படி இருக்கின்றது, எப்படி உங்களுடைய உடல்நிலை என்று கேட்கின்றார். அதற்கு அந்த நோயாளி சொல்லுகின்றார், வலி நேற்றையுடன் முடிந்து விட்டது, ஆனால் முடியுமானால் இன்று இரவுக்கும் எனக்கு அந்த தூக்க மாத்திரை ஒன்று தந்துட்டு போங்கள் என்று சொல்லுகின்றார். இதை வைத்து நீங்கள் மாயாமலத்தை பாருங்கள். அதாவது அந்த தூக்க மாத்திரை ஒரு மாயை பொருள். அந்த மாயா பொருளை அந்த டாக்டர் அந்த நோயாளிக்கு கொடுக்கின்றார். அது செய்ய வேண்டிய தொழிலை அந்த நேரத்தில் செய்கின்றது. அதாவது அந்த நோயாளியின் வலியை அந்த உடலிலிருந்து அகற்றுகின்றது. ஆனால் அந்த நாலு நாளுக்குள் அந்த வலி அந்த நோயாளியின் உடலிலிருந்து அகன்ற பின்னும் அந்த நோயாளி ஐந்தாம் நாள் வரும்போதும் அந்த மாத்திரை ஒன்று தந்துட்டு போங்கள், அது போட்டால்தான் என்னால் நித்திர கொள்ள முடியும் என்ற அளவுக்கு கேட்கும்போது அந்த மாத்திரையாகிய இருந்த மாயா நல்லதா கெட்டதா? நிச்சயமாக நல்லது. அது தன்னுடைய தொழிலை செய்தது முதல் மூன்று நாளும், அது அந்த 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 நோயாளிக்கு தன்னுடைய ஆறுதலை கொடுத்தது. ஆனால் இப்போது நோயாளி அதற்கு அடிமைப்பட்டதால் அதில் ஒரு மாத்திரை தந்துட்டு போங்கள் என்று கேட்கின்றார். ஏனென்றால் அந்த நோய் அந்த வலி வந்துவிட்டாலும் தான் அதை போட்டுக்கொண்டிருந்தால் வலி இருக்குதோ இல்லையோ தனக்கு அது ஒரு மன சந்தோஷமாக இருக்கும் என்பதற்காக கேட்கின்றார். இதுதான் மாய. இது ஒரு உதாரணம். அடுத்த உதாரணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மாயா சக்தி மாயா மலத்தின் அடுத்த நிலை என்னவென்று. அதுக்கு கொண்டு வந்த உதாரணம் என்னவென்றால், இப்போ என்னை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நான் இப்போது கண்ணாடி போட்டிருக்கின்றேன் என்னுடைய கண்ணில். இந்த கண்ணாடியை நான் கடந்த 10 வருடங்களாக போட்டுக்கொண்டு இருக்கின்றேன். திடீரென்று என்னுடைய கண் பரிசோதனைக்கு வருடாந்த பரிசோதனைக்கு நான் என்னுடைய டாக்டரிடம் போகின்றேன் என்று வைப்போம். ஒரு உவமான கதையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் போகும்போது டாக்டர் என்னுடைய கண்ணை பரிசோதிக்கின்றார். பரிசோதித்து சொல்லுகின்றார், நீங்கள் 10 வருடமாக இந்த கண்ணாடியை போடுகின்றீர்கள், உங்களுக்கு நான் ஒரு தகவல் தருகின்றேன். இப்போது லேசர் ட்ரீட்மெண்ட் என்று ஒன்று வந்திருக்கின்றது. அதுக்கு நீங்கள் ஒரு நாள் சிகிச்சை டே சர்ஜரி, அதற்கு நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்றால், விருப்பம் என்றால் நான் அதற்கு பரிந்துரை செய்கின்றேன். நீங்கள் ஒரு நாளிலேயே அந்த சிகிச்சை முடிந்துவிடும், அதை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மிச்சய வாழ்நாளுக்கு நீங்கள் கண்ணாடி போட தேவையில்லை என்று. அப்போ நான் சொல்கின்றேன், ஓகே டாக்டர், அது நல்ல விஷயம், எனக்கு அதுக்கு பரிந்துரை செய்யுங்கள் என்று. நான் அந்த சர்ஜரிக்கு போகின்றேன் என்று வையுங்கள். அந்த சர்ஜரிக்கு போனவுடன் எனக்கு அந்த டே சர்ஜரி, மிகவும் இலகுவான ஒரு லேசர் சர்ஜரி செய்கின்றார்கள். அந்த சர்ஜரியில் எனக்கு கண் நன்றாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, கண்ணாடியை போடாது. வீட்டை வந்தவுடன் நான் முதல் என்ன செய்வேன், என்னுடைய கண்கள் நன்றாக தெரிகின்றது, கண்ணாடி தேவையில்லை, அந்த கண்ணாடியை தூக்கி குப்பையில் போடுகின்றேன். ஏன், இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கண்ணாடி இல்லாமல் என்னால் வாழ முடியும். இப்போது அந்த மாயாமரத்தை யோசியுங்கள். இந்த கண்ணாடி என்பது என்ன, எனக்கு கண் பார்வை சரியாக தெரியாது என்பதற்காக என்னுடனே நான் பாதுகாத்து கடந்த 10 வருடங்களாக அது எனக்கு உதவிக்கு வந்த பொருளை நான் பாதுகாத்து வைத்து என்னுடைய கண் பார்வையை சரியாக பார்ப்பதற்கு பயன்படுத்தி வந்தேன். இன்று இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் என்று ஒன்று வந்ததால் அது என்னுடைய கண்ணை சரிபார்த்து இந்த கண்ணாடி தேவையில்லை என்று சொன்னவுடன் நான் அந்த கண்ணாடியை கழட்டி எறிந்து விட்டேன். இது இரண்டாவது உதாரணம். ஆகவே முதலாவது உதாரணத்தில் அது மாயையாக வந்த பொருளை, அந்த தூக்க மாத்திரையை நான் தொடர்ந்தும் போட வேண்டும் என்று மனம் அதை பற்றி கொண்டது, அதை விட்டுவிடவில்லை. ஆகவே மாயையாக வந்த பொருளை நான் பற்ற நினைத்தேன், தொடர்ந்து பற்ற நினைத்தேன். இரண்டாவது உதாரணத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த மாயையாகிய வந்த பொருள் கண்ணாடி. ஆனால் அந்த உதாரணத்தில் எனக்கு கண்ணாடி இனி தேவையில்லை என்றபடியால் அதை தூக்கி எறிந்தேன். ஆகவே இந்த ரெண்டு நிலையிலும் தான் உலகியல் மக்கள் சிக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது, இறைவன் இந்த மாயா தத்துவத்தை எங்களுக்கு படைத்தது எங்களை எங்களுடைய வினைகளில் இருந்து வெளியால் எடுத்தென்றதை விட மாறி வேறு மாதிரி சொல்லலாம், ஆணவ மலத்திலிருந்து எங்களை மீட்க இந்த வினைச்செயல்களை செயல்பட வைத்து எங்களிடம், அந்த வினைச்செயல்களை செயல்பட வைக்க மாயா மலத்தின் மூலம் தனு கரண புவன போகம் என்ற 4 விடயங்களை இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா பொருட்களையும் எங்களுடைய உயிரையும் இந்த போகங்களுக்குரிய தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அதை நாங்கள் அனுபவித்து, மறந்து விடாதீர்கள், அதை நாங்கள் அனுபவித்து பாவித்து 2 வசனத்தையும் போட வேண்டும். இந்த எங்களுடைய வினைகளை போக்கி இனி மீண்டும் வினை பெறாது. அது போன சத்சங்கத்தில் பார்த்தோம், என்ன மாதிரி வினைகளை அகற்றி கொண்டு போவோனும், இருவினை ஒப்பு, நல்வினை தீவினை இரண்டையும் இறைவனிடம் கொடுத்து நாங்கள் செயலாற்றுவோம். 2 விடயங்கள் அதில் நாங்கள் இறைவனிடம் கொடுப்பது, நல்வினையை கொடுப்பது சுலபமானது, தீவினையை கொடுக்கும் போது நாங்கள் பஞ்சமா பாதகங்களை விட்டு விலத்தி இருந்து கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தேன். அதற்கு இந்த மாயா பொருட்களை, மாயா கடவுளால் தரப்பட்ட மாயையை நாங்கள் பாவித்து அந்த வினைகளில் இருந்து தப்பி அந்த வினைகளை முடித்து ஏதோ ஒரு பிறப்பில் வினை முடியும் போது நாங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை அடையலாம் என்பதுதான் சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசம் என்று சொல்லும் இந்த முப்பொருள் உண்மையின் கருத்து. ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம், அந்த மாயா மலத்தில் எங்களுக்கு தரப்பட்ட விடயங்கள் எல்லாம் தான் இந்த எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஆன்மா எங்களுக்கு தேவையானவை என்று அந்த மாயையை உதவிக்கு தந்த பொருட்களை எங்களுடையதாக்கி, எங்களுடைய வீடு, எங்களுடைய பணம், எங்களுடைய கார், எங்களுடைய சொந்தம், எங்களுடைய பந்தம் என்று அவற்றில் நாங்கள் கட்டுண்டு அந்த முதலாவது உதாரணத்தை சொன்ன மாதிரி, அந்த தூக்க மாத்திரை உதாரணத்தில் சொன்ன மாதிரி, அதை எங்களுடையது என்று நினைத்து அதற்கு அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம் பெரும்பாலானோர். மற்ற சிலரோ இந்த பொருட்களை, அது உதவிக்கு வந்த பொருள் என்று சொன்னதை சைவ சித்தாந்தத்தின் மூலமாகவோ அல்லது யோகம் மூலமாகவோ கிரியா யோகத்தின் மூலமாகவோ எங்கள் சாதகர்கள் அதை உணர்ந்து இந்த பொருளில் நாங்கள் பாவிக்கும் வரை நாங்கள் அதை பாவிக்க வேண்டும், எங்களுடைய ஈடேற்றத்தை நாங்கள் நோக்கி நகர்ந்து கொண்டு போகும் போது மெல்ல மெல்லமாக இந்த பாவிக்க தந்த பொருட்களை நாங்கள் மெதுவாக விட்டு விலக வேண்டும், உடனடியாக விட தேவையில்லை, மெது மெதுவாக விட்டு விலகி முற்றாக நாங்கள் எப்போ விட்டு விலகின்றோமோ அந்த நிலையில் உங்களுடைய வினைகளும் அற்றுப்போக நீங்கள் கிரியாயோகா சாதனை மூலம் நீங்கள் உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடையலாம் என்பதுதான் இந்த சைவ சித்தாந்த மூல கோட்பாடு உங்களுக்கு புரிய வைக்கின்றது. அப்போது நாங்கள் இப்போது இந்த சைவ சித்தாந்த கோட்பாட்டுக்குள் மீண்டும் உங்களை அழைத்து செல்கின்றேன். மாயா மலத்தை பற்றி இன்னும் கூடுதலாக பார்ப்பதற்கு ரெண்டு மலங்கள் பார்த்து விட்டோம். ஆணவம் கண்மம், மாயையில் ஆணவம் கண்மம். ஆணவம் என்பது இருட்டு, ஆன்மாவை தொடக்கத்தில் பீடித்திருக்கின்றது முழுமையாக. கண்ம மலத்தில் கண்மங்கள் செயல்படுகின்றன, கண்ம வினைகள், அதை செயல்பட வைப்பவன் இறைவன். ஆகவே கண்ம மலத்தையும் மாயா மலத்தையும் இயக்குபவன் இறைவன், ஆணவம் அல்ல. ஆனால் அந்த ரெண்டு மலங்களும் ஆணவத்துடன் சேர்ந்து மும்மலங்களாக சொல்லப்படுகின்றது. இதில் இந்த மூன்று மலங்களில் ஆணவ மலமும் கண்ம மலமும் உயிரானது. எங்களுடைய கடைசி மலமான மாயாமலம் சடப்பொருள். அந்த மாயாமலத்திலிருந்து தரப்படும் பொருட்கள் எல்லாம் சடப்பொருட்கள், தனு கரண புவன போகம். ஆகவே இந்த மூன்று மலங்களையும் மூன்று நிலைகள், இந்த பதி பசு பாசம் என்பதை மூன்று நிலைகள் செயல்படுத்துகின்றன. மூன்று மாயைகள், சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. சுத்த மாயை என்பது பதியோடு சம்பந்தப்பட்ட சிவ தத்துவம், அதை பார்த்து விட்டோம். அசுத்த மாயை என்பது மலங்களுடன் சம்பந்தப்பட்ட கண்ம மலத்துடன் வினைகளை போக்குவதற்கு உரிய ஒரு தத்துவம், அதனுடைய பெயர் வித்யா தத்துவம். அதை பற்றி பார்த்து விட்டோம். இன்றும் கடைசியில் ஒரு சில நிமிடங்கள் அதை பற்றி பேசுவோம். மூன்றாவது தான் பிரகிருதி மாயை. இது ஆன்ம தத்துவமாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் பெயர்களை ஞாபகம் வைத்திருக்க தேவையில்லை, அந்த கன்செப்டை பிடித்து கொள்ளுங்கள். அதாவது சிவ தத்துவம், சிவன் ஆன்மாவுக்கு உதவி செய்வதற்கு தான் பாவிக்கும் தத்துவம். அடுத்ததாக வித்யா தத்துவம், அது சிவன் ஆன்மாக்களுக்கு வினைகளை கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கு பாவிக்கும் தத்துவம். மூன்றாவதாக மாயா தத்துவம், ஆன்மா உலகத்திலிருந்து செயல்படுவதற்கு உருவாக்கப்பட்ட, இறைவனால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட தத்துவம். அப்போ இந்த மூன்றாவது தத்துவத்தை தான் இப்போது பார்க்கின்றோம். முதல் ரெண்டையும் பார்த்து விட்டோம். இந்த மூன்றாவது வித்யா தத்துவத்தில் ஏழு நிலைகள் இருக்கின்றது, அதை கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். இப்போது நாங்கள் எங்களுடைய பிரகிருதி மாயை என்று சொல்லப்படும் ஆன்ம தத்துவத்தில் 24 தத்துவங்கள் இருக்கின்றது. எல்லாமாக 36 தத்துவம் என்று படித்திருக்கின்றோம். 5 தத்துவம் சிவ தத்துவம், 7 தத்துவங்கள் உங்களுக்கு வித்யா தத்துவத்தில் இருக்கின்றது, இன்னும் 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவத்தில் இருக்கின்றது. அதுதான் எங்களுக்கு முக்கியமாக விளங்க வேண்டிய விஷயம் கிரியா சாதகர்களுக்கு. அப்போது நீங்கள் இப்போ இந்த 24 தத்துவங்களையும் பார்க்கும்போது பிரகிருதி மாயை, அதில் முதலாவதாக நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த கரணங்கள், அதாவது எங்களுடைய உடலில் பூட்டப்பட்டிருக்கும் உட்கருவிகள், சூட்சும நிலையில் பூட்டப்பட்டிருக்கும் உட்கருவிகளான சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் என்று பல தடவை பார்த்திருக்கின்றோம். இந்த நான்கும் உட்கருவியலாக சூட்சும தேகத்தில் எல்லோருக்கும் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இது 4 தத்துவங்கள். அதைவிட எங்களுடைய வெளிக்கருவிகளாக 10 கருவிகள் பூட்டப்பட்டிருக்கின்றது எங்களுடைய உடலில். அதாவது முதலாவது 5 கருவி முதல் பார்த்தாலும் மீண்டும் பார்ப்போம். ஞான இந்திரியங்கள் என்று சொல்லப்படும் காது, உடல், கண், நாக்கு, மூக்கு எல்லோருக்கும் தெரிந்த 5 கருவிகள். அதை நாங்கள் அறி கருவிகள் என்று சொல்லுவோம். இந்த 5 கருவிகளும் நாங்கள் ஒரு விடயத்தை அறிவதற்கு பயன்படுத்தும் கருவிகள் எங்களுடைய உடலில். அதை நாங்கள் நாளாந்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கடுத்து இன்னும் 5 கருவிகள், அதை நாங்கள் செயல் கருவிகள் என்று சொல்லுகின்றோம். செயல்படுவதற்கு எங்களுடைய உடலில் பூட்டப்பட்டிருக்கின்றது. அவை யாவன? எங்களுடைய வாய், கால், கை, எருவாய், கருவாய். இந்த 5 கருவிகளும் செயல் கருவிகளாக கண்மேந்திரியங்களாக இருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில், ஆன்மீகத்தில். இந்த 5 கருவிகளையும் வைத்து நாங்கள் எங்களுடைய உடலை அசைக்கின்றோம், செயல்பட வைக்கின்றோம். இனி எங்களுடைய ஞானேந்திரியங்கள் என்ற ஐந்து அறிகருவிகளுக்கு, அறிகருவிகளின் செயலை உணர்வதற்கு தன் மாத்திரைகள் என்று சொல்லி ஐந்து விடயங்கள் இருக்கின்றது. அந்த ஐந்து விடயங்கள் யாதென்றால், அந்த ஞானேந்திரியங்களாகிய அறிகருவிகளின் செயல்கள், அதாவது காதென்றால் காதால் கேட்டல், ஓசை. அதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் ஓசை காதுக்கும், ஊறு என்ற சொல்லை உடலால் உணர்வதையும், கண்ணால் பார்ப்பதை ஒளி என்றும், நாக்கால் செய்யும் செயலை சுவை என்றும், மூக்கால் செய்யும் செயலை சுவாசம் என்றோ அல்லது நாற்றம் என்று சொல்லுகின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். மணப்பது, இது ஐந்து கருவிகள். மீண்டும் இதை தன்மாத்திரைகள் என்று சொல்கின்றோம். இதற்கடுத்த ஐந்தும் என்னவென்றால், பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்போது இந்த ஐந்து நான்கு வகையான ஐந்து விடயங்களை பார்த்திருக்கின்றோம். அதாவது ஞானேந்திரியங்கள் ஐந்து, கண்மேந்திரியங்கள் ஐந்து, தன் மாத்திரை என்று சொல்லப்படும் ஞானேந்திரியங்களின் செயல்கள் ஐந்து, அதைவிட ஐந்து பூதங்கள், நாலு தர ஐந்து, 20 தத்துவங்கள். இறைவன் மாயா மலத்தின் மூலம் இந்த உலகத்தில் எங்களை ஆன்ம ஈடேற்றம் அடைவதற்காக, எங்களுடைய செயல்கள் செயல்படுவதற்காக தந்த பொருட்கள். அது அந்த செயல் முடியும் வரையும் தான் நாங்கள் பாவிக்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் நியதி. அதை நாங்கள் அறியாது அதை பற்றி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இறப்பு வரைக்கும். அதைவிட அந்த 20 விட இருக்கிற மற்றைய நான்கு தான் முதல் சொன்ன அந்த கரணங்கள் என்று சொல்லப்படும். சித்தம், புத்தி, அகங்காரம், மனம், அது அகக்கருவிகளாக சூட்சும உருவில் உடலினுள் அமைந்திருக்கின்றது. இந்த 24 தத்துவங்கள் என்றும் சொல்லலாம் சைவ சித்தாந்தத்தில். அல்லது இந்த 24 முறைகளையும் இறைவன் வகுத்து மாயா தத்துவம் மூலம் எங்களுக்கு ஆன்ம ஈடேற்றத்திற்காக தந்திருக்கின்றார். ஆகவே இந்த 24 இந்த 24 தத்துவங்களின் இயக்கங்களும் நாங்கள் விரிவாக முதலில் பார்த்துவிட்டோம் பல சத்சங்கங்களில் பகுதி பகுதியாக. ஆகவே இந்த 24 தத்துவங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் வெல்லுவதுதான் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கப் போகும் விடயங்கள். ஆகவே இந்த 24 விடயங்களையும் வெல்லுவதென்றால் அதற்குரிய வாகனம்தான் கிரியா யோகம். ஒருவருக்கும் இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு முக்கியமான விடயம் என்று சத்சங்கத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, சத்சங்கத்தை இல்லாத இந்த சத்சங்கத்தை கேட்கப் போகின்றவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் கிரியா சாதகர்கள் எல்லோரும் எங்களுடைய பழைய பிறப்பில் நாங்கள் செய்த நல்வினை பூர்வீக பலன் காரணமாக இந்த பிறப்பில் இந்த யோகத்திற்கு வந்து இந்த யோகத்தில் பெரும்பான்மையான ஒரு தீட்சை எடுத்து, அந்த தீட்சை என்ற தீட்சையின் மூலம் இந்த கிரியா யோகா வாகனத்தில் ஏறிவிட்டீர்கள். இந்த வாகனம்தான் உங்களுக்கு தேவை இந்த தத்துவங்களை அறிந்து. இத்தத்துவங்களை நீங்கள் இப்போது சைவ சித்தாந்த முறைப்படி அறிகின்றீர்கள். ஆழமான கருத்து எங்கே இருந்து வந்திருக்கின்றது இந்த கிரியா யோகத்திற்கு என்று இந்த விஷயங்களை நீங்கள் அறிந்த பின் உங்களுக்கு மனம் இப்போது சொல்லுகின்றது, அடடா இப்படியெல்லாம் இருக்கென்று தெரியும், இதையெல்லாம் நாங்கள் உபயோகித்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் நாங்கள் அதுதான் உலகம், அதுதான் வாழ்க்கை, அதுதான் எங்களுடைய எதிர்காலம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றோம், இப்போதுதான் விளங்குகின்றது. அது அப்படியான விடயம் போல் உலகத்தில் தோன்றினாலும் அது எங்களுடைய ஈடேற்றத்துக்கு தரப்பட்ட பொருட்களே தவிர அதை நாங்கள் சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த நிலையை நாங்கள் உணர்கின்றோம் எப்போதென்றால் நாங்கள் இறக்கும் போதுதான் என்று பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். இப்போது அந்த நிலைக்கு வந்து அதை உணரும் போது இந்த வாழ்க்கை முடிந்துவிடும். அதே போல் மீண்டும் 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 ஒவ்வொரு வாழ்க்கையிலும் போய் நீங்கள் அதை உணரும் தருணத்தில் இறுதி நிலைக்கு வந்து விட்டீர்கள் என்றால் இந்த புறப்புச் சுழற்சி தொடர்ந்து கொண்டே உங்களுக்கு ஆன்மாக்கு போகும். இதிலிருந்து மீளுவதற்கு 1000 புறப்புகளே தேவைப்படலாம். அந்த புறப்புகளில் நீங்கள் சுழண்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் இந்த வினைகளாலும் இந்த ஆணவ இருட்டாலும் நீங்கள் அல்லலுற்று துன்புற்று இன்புற்று உங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஓடிக்கொண்டே போகுமே தவிர நீங்கள் இறைவனின் திருவடியையோ பாபாஜியின் திருவடியையோ அடைய முடியாது. ஆகவே இப்போது உங்களுக்கு தத்துவங்கள் என்றால் என்னென்று விளங்கிவிட்டது. இன்றைக்கு நாங்கள் பார்த்தது மூன்றாவது மலமான மாயா மலம். அதில் தந்திருக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய உடலில் பொருத்தப்பட்டிருக்கும் கருவிகளாக இருக்கலாம், உங்களுக்கு இந்த உலகத்தில் தந்திருக்கப்படும் பொருட்களாக இருக்கலாம், இந்த உலகமுமாகவே இருக்கலாம். தனு கரண புவன போகம், இந்த நான்கு விடயங்களும் மாயையானது. அது உங்களுடைய சொந்த பொருள் அல்ல, மறந்து விடாதீர்கள். அதுதான் நீங்கள் இன்று இந்த சத்சங்கத்தில் இருந்து கடைசியாக எடுக்கும் வாக்கியம். இது உங்களுடைய சொந்த பொருள் அல்ல, எல்லாம் உங்களுக்கு அனுபவிப்பதற்கு தரப்பட்டது. அந்த அனுபவத்தை கூட என்ன மாதிரி அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தந்தார் என்றால், உங்களுடைய மலத்தில் இருந்து வெளிப்படுங்கள், உதவி செய்கின்றேன் என்று தந்திருக்கின்றார். ஆகவே அந்த மலத்திலிருந்து வெளிப்படுவதற்கு அந்த வினையிலிருந்தும் நாங்கள் வெளிப்பட வேணும். அந்த வினை தத்துவத்தை கடைசி சத்சங்கத்தில் விரிவாக பார்த்து விட்டோம். உங்களுடைய சஞ்சீத வினை என்பது முழு வினை, அது ஒவ்வொரு புறப்பிலிருந்தும் சேர்த்து வைக்கப்பட்ட வினை. அதிலிருந்து ஒரு சிறியவற்றை ஒவ்வொரு புறப்பிலும் இறைவன் உங்களுக்கு தருகின்றார். அந்த வினையை பிராப்த வினை என்று சொல்லுகின்றோம். அந்த பிராப்த வினையுடன் நீங்கள் அந்த வாழ்க்கையில், அதாவது இந்த வாழ்க்கையில் நாங்கள் வாழும்போது அந்த பிராப்த வினைகளை முடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த தத்துவம். உங்களுக்கு வாழ்க்கை சுருக்கமாக இருந்தாலும் அந்த வினை முடிந்து விட்டது என்பதுதான், இந்த புறப்பில் தந்துவிட்ட வினை அத்துடன் முடிந்து விட்டது என்பதுதான் அதன் அர்த்தம். ஆனால் ஆகாமிய வினை என்று சொல்லப்படும் இந்த புறப்பில் நீங்கள் செய்யப்படும் வினைகளை நல்வினை தீவினைகளாக செய்கின்றீர்கள். அது அடுத்த புறப்பிற்கு எடுத்து செல்லப்பட்டு சஞ்சீத வினைக்குள் சேர்க்கப்பட்டு மீண்டும் இறைவன் அதில் ஒரு பகுதியை கண்ம மலம் மூலமாக உங்களுக்கு தருகின்றான். அதை நீங்கள் அனுபவிக்க தொடங்குகின்றீர்கள். அதை அனுபவிப்பதற்கு மீண்டும் உங்களுக்கு உடலை தருகின்றான். அந்த உடலுக்குள் இருந்து திரும்பவும் இதே மாதிரியான ஒரு சுழற்சியில் நீங்கள் மாய மலத்திலும் கண்ம மலத்திலும் இருந்து ஆணவத்தின் பிடியில் இருந்து விடுபட முயல்கின்றீர்கள். திரும்பவும் தோற்று போகின்றீர்கள், அடுத்த பிறப்புக்கு போகின்றீர்கள். அதே போல் நடைபெறுகின்றது. திரும்பவும் தோற்பீர்கள், வெல்லுவீர்கள். எப்போது வெல்ல தொடங்குகின்றீர்களோ அப்போதுதான் நீங்கள் வெற்றியை அடையும் பாதையை நோக்கி செல்லலாம். அந்த பாதைக்குரிய வாகனம் மீண்டும் சொல்லுகின்றேன், கிரியா யோகம். ஆகவே உங்களுடைய யோகத்தில் இந்த தத்துவங்களை சிறிது நேரம் சிந்தித்து பார்த்து நீங்கள் செய்யும் பிழைகளை நிவர்த்தி செய்து இந்த மாயைக்குள் முழுமையாக அகப்படாமல் இந்த மாயையை வைத்து நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதே நேரம் பற்றற்றிருக்க வேண்டும். அதனால்தான் கிரியா யோகத்தில் பற்றற்ற தன்மையை மிகவும் முக்கியமாக பாபாஜி வலியுறுத்துகின்றார். பற்றாக இருக்க வேண்டும், ஆனால் பற்றற்று இருக்க வேண்டும். பற்றாக இருப்பது உங்களுடைய வினைகளை போக்குவதற்கு, பற்றற்று இருப்பது நீங்கள் மாயையிலிருந்து வழிபடுவதற்கு. ரெண்டும் ஒரே சொல்லுத்தான், ஆனால் அதன் விளக்கம் நீங்கள் சாதகர்களுக்கு விளங்கும். பற்றாகவும் இருக்க வேண்டும், ஆனால் பற்றற்றும் இருக்க வேண்டும். அது குடும்பமாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம். என்றபடியால் இதுதான் உங்களுடைய பிரகிருதி மாயையில் தர சொல்லப்படும் 24 தத்துவங்கள். அதை வைத்து, அதை ஆராய்ந்து நீங்கள் மேலே செல்ல வேண்டும். இனி அடுத்ததாக இந்த சத்சங்கத்தை முடிக்கும் முன் வித்யா தத்துவங்கள் என்பதை பற்றியும் ஒரு சிறிய விளக்கம் தருகின்றேன். அதை நாங்கள் கண்ம மலத்தில் போன முறை பார்த்து விட்டோம். ஆனால் தத்துவங்களாக சொல்லப்படும் விஷயம் என்னவென்றால், பிரகிருதி மாயையில் 24 தத்துவங்கள் இருக்கின்றது. அதே போல் அசுத்த மாயை என்று சொல்லப்படும் வித்யா தத்துவத்தில் 7 தத்துவங்கள் இருக்கின்றன. அவை யாவன: காலம், காலம் என்று சொல்லுவது நேரம்; நியதி என்று சொல்லுவது அவரவருக்கு இறைவன் கொடுத்த வினையை அந்த பிறப்பில் அவரவர் அனுபவிப்பதற்கு, அதான் நியதி. நியதி என்றால் நிச்சயிக்கப்பட்டது. யாரால் நிச்சயிக்கப்பட்டது? ஆன்மாவால் அல்ல, இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது. அப்போது முதல் தத்துவமாக கால தத்துவத்தை இறைவன் கொடுக்கின்றார். அதாவது நேர கணக்கு, உனக்கு இந்த பிறப்பில் 25 வயது தான் தந்திருக்கின்றேன். அந்த 25 வயதுக்குள் நீ இந்த நியதி தத்துவத்தில் நான் தரப்பட்டிருக்கும் பிராப்த வினையை அனுபவித்து முடிக்க வேண்டும். அதன் பின் உனக்கு அடுத்த பிறப்பு. இதுதான் கால தத்துவமும் நியதி தத்துவமும் எங்களுக்கு இணைக்கப்படும் விதம். அதை வித்யா தத்துவத்தில் முதல் ரெண்டு விஷயங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கடுத்த மூன்றாவது, நாலாவது, அஞ்சாவது, அதற்குரிய பெயர்கள் நீங்கள் பாடமாக்க தேவையில்லை. அந்த அட்டவணை நான் உங்களுக்கு தந்து விட்டேன் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில். அதை நீங்கள் பார்த்தால் இனி அதெல்லாம் உங்களுக்கு நன்றாக புரியும். கலை வித்தை அராகம் என்ற பெயரில், கலை வித்தை அராகம் என்ற மூன்று பெயரில் கிரியா சக்தியாகிய செயல் செயல்படும் சக்தியும் கலையாக, வித்தையாக ஞானா சக்தி என்று சொல்லப்படும் அறிவும், அராகமாக இச்சா சக்தி என்கின்ற விருப்பு வெறுப்பையும் இறைவன் எங்களுக்கு அளிக்கின்றார் வித்யா தத்துவம் மூலமாக. ஏனென்றால் இந்த விருப்பு வெறுப்பு அறிவுத்தன்மை செயல்களை அளித்தால்தான் நாங்கள் ஆணவப்பிடியில் இருந்து மெது மெதுவாக அசைந்து வெளியால் வெளியேற முடியும். அதற்காக வித்யா தத்துவத்தில் இந்த மூன்று சக்தி, இந்த உலகத்தை இயக்கும் அண்டத்திலும் பிண்டத்திலும் இந்த உலகத்தை இயக்கும் மூன்று சக்திகளையும் எங்களுக்கு ஊட்டுகின்றார், ரைட்? அதாவது இச்சா சக்தி, ஞானா சக்தி, கிரியா சக்தி. அதை இந்த ஐந்தையும் வைத்து, அதாவது காலம், நியதி, அதாவது நேரம், நிச்சயிக்கப்பட்ட வினைகள், இந்த வினைகளையும் நேர கணக்கிற்கு முடிப்பதற்கு செயலாற்றுவதற்காக செயல் சக்தியாகிய கிரியா, அது விருப்பு வெறுப்புகளை வைத்து அதை நடத்துவதற்கு விருப்பு வெறுப்பதற்குரிய இச்சா சக்தி, அதை அறிவுபூர்வமாக நினைத்து சரியாக செய்வதற்கு அறிவுக்குரிய ஞானா சக்தியை இந்த தத்துவத்தில் மூன்று தத்துவங்களாக சேர்த்து ஐந்தாக கொடுக்கின்ற, இந்த ஐந்தையும் சேர்த்து ஒரு பொது பெயராக புரூடம் என்ற ஒரு பெயரில் அந்த ஏழு தத்துவத்தில் ஆறாவது தத்துவமாக இறை கொடுத்திருக்கின்ற, அந்த ஆறாவது தத்துவம் என்பது புதிதல்ல, இந்த ஐந்தையும் சேர்த்து இயக்கும் ஒரு தொகுப்பு. கடைசியாக அசுத்த வித்தை என்று சொல்லப்படும் அந்த வித்தையை கடைசி தத்துவமாக இருக்கின்றது. ஆகவே இந்த வித்யா தத்துவம்தான் தன்மமலத்தை நடத்துவதற்கு பாவிக்கப்படும் தத்துவமாக இறைவன் பயன்படுத்துகின்றார். மீண்டும் தொகுப்பு, மூன்று நிலைகள், சுத்த வித்தை அல்லாட்டி சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, இந்த மூன்றும் தான் மாயைகள். இந்த மாயையில் சுத்த மாயையை சிவன் எடுத்துக்கொள்ளுகின்றார். தன்னை கீழே கொண்டு வந்து தன்னுடைய தடத்த நிலையிலிருந்து ஆன்மாக்களை ஈடேற்றுவதற்கு அந்த தத்துவத்தை தன்னுடைய நிலையில் பாவிக்கின்றார். அதுக்கடுத்ததாக வித்யா தத்துவத்தை வேறு ஒருவரின் மூலம் செயல்படுத்துகின்றார். அந்த வித்யா தத்துவத்தை செயல்படுத்துபவர் சிவன் அல்ல, சிவனால் நிர்ணயிக்கப்பட்ட, அவருடைய பெயரை மாத்திரம் சொல்லுகின்றேன், அனந்த தேவர் என்பவரால், அவர்தான் பிரின்சிபல் என்று வையுங்கள். அந்த வித்யா தத்துவத்துக்கு அவர்தான் தலைவர் இயக்குவதற்கு. சிவ தத்துவத்துக்கு சிவன் தலைவர் போல், வித்யா தத்துவத்திற்கு சிவன் செயல்களை சொல்லிக் கொடுக்க அனந்த தேவர் தான் சூப்பர்வைஸ் பண்ணுகின்றார் எங்களுடைய ஆன்மாக்களை. அது வித்யா தத்துவம். அதுக்கு பிறகு நீங்கள் எங்களுடைய பிரகிருதி மாயைக்கு வருவீர்களாக இருந்தால் மூன்றாவது செக்ஷன், அதற்கும் ஒரு ஒரு பிரின்சிபல் இருக்கின்றார். அவருடைய பெயர் ஸ்ரீகண்ட உருத்திரர் என்று அவருடைய பெயர், ஸ்ரீகண்ட உருத்திரர். அவர்தான் எங்களுடைய பிரகிருதி மாயை, அதாவது ஆன்ம தத்துவத்திற்கு இருக்கும் அதிபர். அப்போ இந்த மூவரும் சேர்ந்துதான் இந்த முப்பொருள் உண்மையாகிய பதி, பசு, பாசம் என்ற செயல்களுக்குரிய விடயங்களை இந்த உலகத்தில் கவனித்து வருகின்றார்கள். இந்த விடயங்களை பற்றி விரிவாக பார்த்திருக்கின்றோம். இது மூன்றாவது வகுப்பு முடிவடையப் போகின்றது. அடுத்த வகுப்பில் நாங்கள் ஆணவ மலத்தை மாத்திரம் எடுத்து பார்க்கப் போகின்றோம். அது வார சனிக்கிழமை நடக்கும். ஆகவே வார சனிக்கிழமை வர முதல் இந்த சத்சங்கத்தை இரண்டு தடவையாவது எல்லோரும் கேட்டு அதில் ஏதும் கேள்விகள் எடுத்துக்கொண்டு வாருங்கள். இருக்குமென்றால், அப்படி இல்லை என்றால் அதை படித்து கொண்டு வாருங்கள். அது மாத்திரமல்ல, இந்த தத்துவம் 36 தத்துவங்களையும் போட்ட ஒரு படம் ஒன்று உங்களுக்கு, ரெண்டு படம் அனுப்பியிருக்கின்றேன். அதை எடுத்து இனி பார்த்தீர்கள் என்றால் நான் பேசிய 36 தத்துவங்களுடைய விளக்கத்தை நீங்கள் கேட்கும்போது அந்த படத்தை உங்களுக்கு முன்னால் வைத்து பார்த்து கொண்டு கேட்டீர்கள் என்றால் இந்த சைவ சித்தாந்த தத்துவத்தை நீங்கள் நன்றாக பற்றி விடுவீர்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவடைத்து எங்களுடைய கேள்வி பதில்களுக்கு எங்களுடைய சத்குரு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்
ஓம் கிரியா பவானி நமோ
ஓம் சிவாய நம.
ஓம் ஸ்ரீ நமோ.